இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, The Voice of Hope, புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய
இன் கண்களை ஏறி
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். கண்களை மூடுவோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, உன்னுடைய எஜமானன் யார், ஹூ இஸ் யுவர் மாஸ்டர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய எஜமானன் யார் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாம் யாருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லது யாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய எஜமானன் யார் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் நம்முடைய எதிர்காலமும் அடங்கி இருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பிரபலமான நிறுவனத்திலே நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் உங்களுடைய எஜமானனுடைய பெயரை சொல்வதற்கு மிகவும் சந்தோஷப்படுவீர்கள். அதுவே பிரபலமற்ற ஒரு இடத்தில் நீங்கள் வேலை செய்வீர்கள் என்றால் அந்த எஜமானுடைய பெயரை சொல்லக்கூட நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்கள். அதே போல நீங்கள் யாரிடம் வேலை செய்கிறீர்கள், உதாரணத்திற்கு ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறார் என்றார், ஏஆர் ரகுமான் என்றார், அவருடன் நீங்கள் பணிபுரியும் பொழுது, ஆஹா, நான் அவருடன் பணிபுரிகிறேன், அவர் என்னுடைய எஜமான் அல்லது அவர் என்னுடைய ஆசிரியராக இருக்கிறார் என்று பெருமைப்படுவீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய எஜமானன் யார் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரு கட்டத்தில் அல்லது ஒரு நேரத்தில் நம்மை கைவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லது நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் உதவி செய்ய முடியாத நிலையில் கூட இருக்கிறார்கள். ஆகையால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எஜமானன் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்காக நீங்கள் சேவை செய்து வேலை செய்து வேலை செய்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா, அல்லது ஒரு நிறுவனத்துக்காக உழைத்து நீங்கள் நொந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய எஜமானனாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஏசியா 3:2-3 நம்முடைய எஜமானனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்போம். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலங்கம் பண்ணினார்கள். இங்கே பார்க்கும் பொழுது நம்முடைய எஜமானனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவர் ஒரு வேலைக்காரனைப் போல பார்ப்பதில்லை, அவருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனைப் போல நம்மை நடத்துவதில்லை. வேதம் சொல்கின்றது அவர் நம்மை எவ்வாறு பார்க்கிறாராமா, பிள்ளைகளைப் போல பார்க்கிறாராமா. அங்கே அவர் சொல்கிறார், நான் பிள்ளைகளை வளர்த்தேன் என்று சொல்கிறார், அவர்களை ஆதரித்தேன் என்று சொல்கிறார். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, சரீர பிரகாரமான வளர்ச்சியா இருந்தாலும் சரி, ஞானத்துக்குரிய வளர்ச்சியா இருந்தாலும் சரி, நம்மை நடத்தக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர் அவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்மால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த ஏசையா புத்தகத்திலே இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, நான் உங்களை வளர்த்தேன், நான் உங்களை ஆதரித்தேன், ஆனால் நீங்களோ எனக்கு விரோதமாக கலங்கம் பண்ணினீர்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். கலங்கம் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது அல்லது அவர் சொன்ன வார்த்தைக்கு எதிர்மறையாக செய்வது. கலங்கம் என்பது மிகப்பெரிய ஒரு வார்த்தையாக கருதப்படுகின்றது. துரோகம் என்று சொல்லலாம் அல்லது நம்பிக்கை துரோகம் என்று சொல்லலாம், முதுகிலே குத்துவது என்று கூட சொல்லலாம். பல வார்த்தைகள் இந்த காரியத்துக்கு நாம் அடக்கி கொள்ளலாம். ஆனால் இங்கே கர்த்தர் நம்மை பார்த்து ஏன் நாம் கலங்கம் பண்ணினோம் என்று சொல்கிறார். வாருங்கள், ஒன்றாக இணைந்து அதற்கான பதிலை நாம் தெரிந்து கொள்ளலாம். 3:3, மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன என்றால், நான் உங்களுடைய எஜமானன் என்பதை நீங்கள் மறந்து போய் விட்டீர்கள். நான் உங்களை நடத்துகின்ற தேவன் என்பதை நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள். அழகாக அவர் ஒப்பிடுகின்றார். எப்படி என்றால், ஒரு மாடு தன்னுடைய எஜமானனுக்கு கீழ்ப்படுகின்றது. தன்னுடைய எஜமானன் யார் என்று ஒரு மாடு அறிந்திருக்கிறது, ஒரு கழுதை அறிந்திருக்கிறது. ஆனால் என்னுடைய ஜனங்கள் உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்னுடைய ஜனத்துக்கு நான் எஜமானன், நான் அவர்களை நடத்துவேன், நான் அவருடைய தகப்பன் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்களுக்கு தெரியவில்லையா என்றால், நிச்சயமாகவே அவர்தான் தகப்பன் என்று அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தேவன் என்பதை நாம் இன்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில் நாம் நடக்கின்றோமா? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஏசையா 1 அதிகாரத்திலே பேசப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறை தேவனை முறுமுறுத்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். எத்தனை முறை அவருக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். விக்கிரக ஆராதனை செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். விபச்சாரம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் வந்து எதிர்மறையான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட 6-7 முறை தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் என்னை மறந்து போனார்கள், என் ஜனங்கள் என்னை நினையாமல் போனார்கள், என் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் அல்லவா? அநேக நேரங்களில் இந்த உலகத்துக்குரிய காரியத்திலே நாம் அதிகமாக ஈடுபட்டு பரலோகத்தின் காரியத்தை நாம் மறந்து போய்விடுகின்றோம். உலகத்தின் இன்பத்திலே சிக்கி கொண்டு நாம் பரலோகத்தை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் இன்பம் நமக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது என்று நினைத்து அநேக நேரங்களில் நாம் பணத்தை சம்பாதிப்பதிலும், அநேக நேரங்களில் இந்த உலகத்திற்காக உழைப்பதிலும், அநேக நேரங்களில் நாம் செல்வத்தை சேமிப்பதிலும் சேர்ப்பதிலும் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை முறை நாம் ஜெபிக்கின்றோம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேதத்தை வாசிக்கிறோம்? தேவனுடைய ஊழியத்தை நாம் உற்சாகத்தோடு செய்து கொண்டிருக்கிறோமா என்ற பல கேள்விகளை நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் புரியும், நம்முடைய இருதயத்தில் யாருக்கு அதிகமான நேரத்தை நாம் தருகிறோம், யாருக்கு முதலிடத்தை நாம் தந்திருக்கிறோம் என்று. ஆகையால் தான் மிக பாரத்தோடு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை வனாந்தரத்திலே அற்புதமாக நடத்தினேன், நான் உங்களை செங்கடலை இரண்டாக பிளந்து அதிநடுவில் நடத்தினேன், நான் உங்களை மன்னாவால் உங்களை போஷித்தேன், அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதித்தேன், ஒரு குறைவில்லாமல் நான் உங்களை நடத்தினேன், ஆனால் நீங்கள் என்னை மறந்து போய்விட்டீர்கள். ஒரு மாடு கூட தன்னுடைய எஜமானனுக்கு நன்றி உள்ளதாக இருக்கும், ஆனால் நீங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று கருதப்படுகின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். 4வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்கிற புத்திரருமாய் இருக்கிறார்கள், கத்தரை விட்டு விலகி இஸ்ரவேலின் பரிசுத்திற்கு கோபம் உண்டாக்கி பின் வாங்கி போனார்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மிக பாரத்தோடு மிக வேதனையோடு அவங்க செய்த பாவத்தை இங்கே ஆண்டவர் சொல்கிறார். என்ன பாவம் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் பாவமுள்ள ஜாதியாய் மாறிவிட்டார்கள், அக்கிரமத்தால் அவர்கள் பாரம் சுமந்தவர்களாய் மாறிவிட்டார்கள், பொல்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள், கேடு உண்டாக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள், கத்தரை விட்டு விலகி போனார்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நாமும் இப்படித்தானே இருக்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம், விபச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம், பில்லிசூனிய பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம், அநேக நேரங்களில் பிறருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம், பிறருக்கு துரோகங்களை செய்கிறோம், ஏமாற்றுகின்றோம், கொள்ளையடிக்கின்றோம், பண ஆசையினால் மிகுதியினால் நாம் அநேக பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்கள். ஆண்டவர் சொல்கிறார், மிக பாரத்தோடு நீங்கள் பாவம் முள்ள ஒரு ஜாதியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 5வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிக அதிகமாக விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பழைச்சியுமாய் இருக்கிறதே, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லையே, அது காயமும் வீக்கமும் நிந்திக்கிற ரணம் உள்ளதே, அது சீல் பிடுந்தாப்பட்டாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறதே. இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய பாவம் எப்படி இருக்கிறது என்று. எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நாம் படக்கூடிய கஷ்டங்கள், நாம் படக்கூடிய வியாதிகள் அல்லது நாம் படக்கூடிய வேதனைகளுக்கு காரணம் நம்முடைய பாவங்களாகத்தான் இருக்கும். கிட்டத்தட்ட 100%, 90% நாம் செய்யக்கூடிய பாவத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள், வேதனைகள், துரோகங்கள் எல்லாம் வரக்கூடியதை பார்க்கிறோம். 10% ஒருவேளை ஆண்டவர் நல்லவர்களை சோதிக்கலாம், வியாதிக்குள்ளாக நடத்தி செல்லலாம், கஷ்டத்தின் வழியாக நடத்தி செல்ல நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. ஆனால் பெரும்பாலானவர்கள், கிட்டத்தட்ட 90% நோய்கள் நம்முடைய வாழ்க்கைக்குரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நாமாகத்தான் இருக்கிறோம். நாம் எடுக்கக்கூடிய தவறான தீர்மானங்கள், நாம் செய்து கொள்ளக்கூடிய தவறான காரியங்கள், கிரியைகள், பாவங்கள் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய விளைவாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், வாகனத்தை வேகமாக ஓட்டி நாம் செல்கின்றோம் என்றால் நிச்சயமாகவே ஒரு வாகனத்தின் மேல் மோதி அங்கே ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம். வாகன சட்டம் இருக்கிறது, மெதுவாக ஓட்ட வேண்டும், இத்தனை வேகத்தில் தான் ஓட்ட வேண்டும் என்று. ஆனால் இருப்பினும் நாம் அதை மீறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்குது என்று பார்க்கும் பொழுது அங்கே விபத்து நடைபெற்று கைகளோ அல்லது கால்களோ அல்லது தலையிலோ அடிபட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியத்துவத்தை இழந்து போய்விடுகின்றதை பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இருக்கிறது. தேவன் சொன்ன பாதையில் நடக்காத பொழுது, நாம் நம்முடைய சுயமான சிந்தனையில் சுயமான வாழ்க்கையில நடக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய சரீரம் பலவீனமாகின்றது, நாம் பாவத்துக்குள் அதிகமாக விழுந்துகிறோம் என்று பார்க்கின்றோம். அதைத்தான் இங்கே ஏசையாவிலே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னா, வியாதி இருக்கிறது, சீல் பிதுங்கி இருக்கிறது, அதை மருந்து போடவும் அதை ஆற்றவும் ஒருவரும் இல்லையா என்று அங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். 7வது வசனத்திலே, உங்கள் தேசம் பாலாய் இருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல இருக்கிறது, சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்திலுள்ள ஒரு குஞ்சை போலவும் வெள்ளரி தோட்டத்திலுள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீதி இருக்கிறாள். சேனங்களின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைத்திருத்தீரானால் நாம் சோதனை போலாகி குமாராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள், குமாராவின் ஜனமே, நம்ம தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். இங்கே பார்க்கும் பொழுது வேதம் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம் எப்படி இருந்தது என்றால் சோதோம் குமாரா ஜனங்களுடைய பாவத்துக்கு இணையாக இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய பாவம் அக்கிரமம் அதிகமாக இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் உங்களுடைய பாவத்தினால் இருக்கிறது என்று இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எங்கள் ஆண்டவரிடம் மனம் மாற வேண்டும், ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும், தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று இங்கே வேதம் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சோதோம் குமாரவை போல உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையைப் போல உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? நோவின் காலத்திலே வாழ்ந்த ஜனங்களைப் போல உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? சென்று சிந்தித்து பாருங்கள், தேவனிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 15வது வசனத்திலே, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகள் பொல்லாப்பை என் கண்களை மறைவாக அகற்றிவிட்டு தீமையை செய்வதை விட்டு ஓயுங்கள். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் நமக்கு மிக ஒரு காரியத்தை சொல்கிறார், நீங்கள் எவ்வளவு ஜபம் செய்தாலும் நான் கேட்க மாட்டேன். அப்படி என்றால் அக்கிரம சிந்தையோடு ஜபிக்கும் பொழுது, பாவ சிந்தையோடு ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் கேட்க மாட்டார். என் இதயத்திலே அக்கிரம சிந்தை இருக்குமானால் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்க மாட்டார் என்று வேதம் சொல்கின்றது. அவனுமாக இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உடைய கைகள் முழுவதும் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது, அப்படி என்றால் பாவத்தால் கரைபட்டு இருக்கின்றது, நீ மனமாற வேண்டும், உன்னை நீ சுத்திகரித்து கொள்ள வேண்டும், உன் பாவமான வாழ்க்கையை விட்டு நீ வெளியே வர வேண்டும், பரிசுத்தமான பாதையை நோக்கி நீ செல்ல வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் எச்சரிப்பையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்ததை பார்க்கின்றோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அதே எச்சரிப்பு தான் இன்று நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் அவரை நேசிக்க வேண்டும், அவரோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும், அவருக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். 17 வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் என்னிடம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், 17 வசனம் சொல்கின்றது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க பாத்தீங்களா? முதல் காரியம், நன்மை செய்ய படியுங்கள். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள், அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படியாமல் இருக்கிறார்கள், அக்கிரமம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வேதம் சொல்கின்றது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். எது நீதி, எது நியாயம் என்பதை புரிந்து நியாய நீதியை நீங்கள் கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 3, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த உலகத்துல பலவிதமான ஜனங்கள் பலவிதமான காரணங்களால் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். பணக்காரர்கள் ஏழையை ஒடுக்குகின்றார்கள், வேலைக்காரர்கள் அவங்களுக்கு கீழே செய்யக்கூடியவர்களை ஒடுக்கக்கூடியதை பார்க்கிறோம், எஜமானன் வேலைக்காரர்களை ஒடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். எல்லா விதமான துறையிலும் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டுக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். வேதம் சொல்கின்றது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உதவி செய்ய வேண்டும், அவர்களோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றது. திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவியின் வழக்கையும் விசாரியுங்கள். அப்படி என்றால் பெற்றோர்கள் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கலாம், அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பெற்றோராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இன்று உங்களை பார்த்து அவர்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அருமையான தாய்மார்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உன் வாழ்க்கையில நீ கணவனை இழந்திருக்கலாம், என் பிள்ளைகளை இழந்திருக்கலாம், கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் உனக்கு துணையாக நிற்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட ஜனங்களை நீ ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். 18 வசனம் வாசிக்கிறப்ப, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். வேதத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நான் எனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன், உனக்கு இன்னொரு வாய்ப்பு நான் தரேன், உன் பாவத்தெல்லாம் நான் சுத்திகரிக்கிறேன், உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவமா இருக்குது, நோயா இருக்குது, நான் குணமாக்குறேன், உன் வறுமையை நான் போக்குறேன், உன் வியாதியை நான் போக்குறேன். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எனக்கு மீண்டும் நீ வர வேண்டும், உன்னுடைய வார்த்தையை நீ கேட்க வேண்டும், உன்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்படிய வேண்டும். அப்படி நீ கீழ்படியும் பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
உங்கள் இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.